இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிற பொழுது அதனுடைய தலைப்பை ஆரம்பத்திலேயே கொடுத்துடுறேன். முன்பு பயனற்றவன் இப்போது பயனுள்ளவன். முன்பு பயனற்றவன் இப்போது பயனுள்ளவன். இந்த தலைப்பு வந்து நான் அப்போஸ்தலன் பவுல்கிட்ட இருந்து கடன் வாங்கின ஒரு தலைப்பு. அவர் வந்து தன்னுடைய தான் எழுதிய ஒரு நிருபமான பீலேமோன் ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 11வது வசனத்துல பாக்குறோம், ஒனாசிமஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அவனை குறித்து சொன்னது. அந்த தலைப்பு இப்ப நான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து கொடுக்க போகிற செய்திக்கு பொருத்தமா இருக்கிறத நான் இங்க பாக்குறேன். நம்முடைய சமுதாயங்கள்ல மேல நாட்டிலையும் சரி கீழத்தைய நாடுகள்லயும் சரி நம்பகத்தன்மை என்பது மக்கள்கிட்ட ரொம்ப குறைவா இருக்கு. இத ரொம்ப கிறிஸ்தவர்களையும் என்னால பார்க்க முடிகிறது. நம்பகத்தன்மைன்னு ஆங்கிலத்துல டிபெண்டபிலிட்டின்னு சொல்லலாம். ஒருத்தரை நம்பி அவர்ல தங்கி இருக்கக்கூடியது அது ரொம்ப அருகி காணப்படுகிறது. இதுக்கு முன்ன இருந்த காலப்பகுதியிலெல்லாம் ஒரு சர்ச்சில் சபையில ஒரு பொறுப்பாக ஒரு போதகராகவோ அல்லது உதவிக்காரரோ யாரையும் நியமித்தால் அவங்களுக்கு அந்த மாதிரியான பொறுப்பையெல்லாம் சரியான விதத்துல எடுத்து செய்வதற்காக இப்படியான நம்பகத்தன்மை உள்ள மனிதர்களை தான் பார்த்து செஞ்சிருக்காங்க. மேல் நாடுகள்ல இன்னும் அதிகமா ரொம்ப கவனமா இருப்பாங்க. நம்ம நாட்டுல அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. கிறிஸ்தவ பெற்றோர்கள் கூட இப்ப முன்பெல்லாமே கூட தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது இந்த மாதிரியான ஒரு ஆண்களுக்கு உள்ள அந்த தகுதிகள் அவருடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கும்படியாக கவனத்தோடு பார்த்து வளர்க்கிறது வழக்கம். அவன் வந்து ஒரு ஆண் மாதிரி நடக்காம ஒரு பெண்ணுக்குரிய சாயல்கள் இருந்தா, அவன் ரொம்ப அமைதியா இருந்தா, இல்லாட்டி அவன் பேசுறதுக்கு தயங்குறவனா இருந்தா அவங்க கவலைப்படுவான். ஆகவே அவனை அடிக்கடி நினைவுபடுத்தி ஆணுக்குரிய குணாதிசயங்கள்லாம் இருக்கிறபடி பார்த்து வளர்க்கறதுல கவனமா இருப்பான். முக்கியமா அவனுக்கு வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பிள்ளை ஆணாக இருந்தா அவனுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கிற மாதிரி அவனை வளர்க்க பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் அந்த உறுதி நம்பிக்கை இருந்தாதான் மற்றவங்கள மற்றவங்களுக்கு அவனை நம்ப முடியும். நான் இப்ப இருக்கிற பெற்றோர்கள் கூட உங்களுக்கு ஒரு ஆலோசனையா கொடுக்கறேன். உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கிற பொழுது பார்த்து வளங்க. ரொம்பவும் செல்லம் கொடுத்து நம்ம வளர்த்துறோம். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் செல்லம் கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஆனா அதிகமா செல்லம் கொடுத்து வளர்க்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆணுக்கோ ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ என்ன மாதிரியாக நம்ம அவங்க வளரணும்னு எதிர்பார்க்கிறோமோ, எத்தகைய தகுதிகள் அவங்களுக்கு இருக்கணுமோ அதுல எல்லாம் கவனம் காட்டாம வளர்த்தா அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல வாழ்க்கை நல்லா இருக்க அது மோசமா போயிடும். ஆகவே நீங்க கவனமா இருக்கணும். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன கால பகுதியில இந்த ஆண் பெண் சமத்துவம் அதையெல்லாமே இல்லாமாக்குற ஒரு பயங்கர முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி அப்படி ஒரு பிரிவே இருக்கக்கூடாதுன்னு இதுல சமுதாயம் போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்கிறது, ஒரு ஆண் ஆணாக இருக்கணும், ஒரு பெண் பெண்ணாக இருக்கணும். ஒரு ஆண் ஆணாக இருப்பதுன்னு சொல்றது மட்டுமில்ல, அவன் உருவத்துல ஆணா இருந்தா போதாது. வேதம் சொல்லுகிறது அந்த ஆணுக்குரிய குணநலன்கள் அவனுக்கு இருக்கணும். ஆண் என்று சொல்லுகிற பொழுது அவன் உறுதியானவன், மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவனாக இருக்கணும். அவனுக்கு சமுதாயத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் எல்லாம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அப்படியானவனாக அவன் வருகிற பொழுதுதான் அவன் தன் மனைவியை சரியானபடி வழிநடத்த முடியும், தன் பிள்ளைகளை சரியானபடி போதித்து ஆண்டவருடைய பாதையில வழிநடத்த முடியும். அதே நேரத்துல சபையில கூட அவன் ஒரு திறமசாலியா ஒரு ஆணை போல நடந்து கொள்ள முடியும். நம்ம வேதத்துல ஆண்டவருக்கு பணி செய்த அநேக மனிதர்களை பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வாசித்து பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லாம் இந்த குணாதிசயங்கள்ல குறைபாடு உள்ளவர்களா இருந்ததில்லன்னு பாக்குறோம். வேற காரியத்துல இருந்திருக்கலாம். ஆபிரகாம வாசிச்சு பாருங்க அவனுடைய வாழ்க்கைய. மோசைய பற்றி நம்ம சமீபத்துல பேசியிருக்கிறோம், அவனுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. யோசுவாவை பற்றி அவனுடைய வாழ்க்கையை, தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அவனுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்திருக்கிறது. உண்மைதான், இப்ப நான் சொன்ன இந்த பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில அங்கெங்க குறைபாடுகள் இல்லாம இருந்திருக்கல. இருந்த பொழுதும் அவருடைய ஆண்களாக அந்த ஆண்களுக்குரிய குணாதிசயங்களை, குணநலன்களை வெளிப்படுத்துகின்ற தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறத பாக்குறோம். இப்ப வந்து நம்ம யாராவது வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை துரோகம் செய்தார், அதாவது நாம யாருக்காவது நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறோம், அவங்க அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி நடக்காம இருந்து போயிட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. நம்மோடு கூட இருந்து ஆண்டவருடைய பணியில துணையாக இருந்து அவருக்கு சேவை செய்யணுங்கிறதுல இல்ல இருக்கிற காரியத்துல நம்ம அவங்க லெட் டவுன் பண்ணி விட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு முறை ஜான் மெக்கார்த்தரை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்க, அதாவது உங்களுடைய ஊழிய பணிகள் எல்லாம் அந்த அனுபவத்துல எது உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு அனுபவமா இருந்திருக்குன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, என்னோட இருக்கிறவர்கள் எனக்கு எதிராக நடந்து விடுவது அல்லது கைவிட்டு விடுவது, ஆங்கிலத்துல பிட்ரேயல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அதுதான் மோசமானதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் தேமா அவனை விட்டு விலகி போய்விட்டான். அப்படி போன பொழுது அவர் அந்த நேரத்துல என்ன விதமா உள்ளத்துல கஷ்டப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. தேமாவை பத்தி அப்போஸ்தலன் பவுல் எழுதி இருக்கிற பொழுது சொல்லுகிறார், தேமா உலகத்தை நேசித்து என்னை விட்டு போய்விட்டான் என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை பவுலுக்கு பக்கத்திலேயே நம்ம இருந்து நம்ம காது கொடுத்து அந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாக இருந்தாலும் பவுல் மனிதன் தானே, இவ்வளவு நம்பிக்கை வைத்து அவனோடு ஜெபித்து அவனோடு வேதத்தை படித்து அவனோடு பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்து திடீரென்று இரவோடு இரவாக போய்விட்டானே. அப்ப தேமா உலகத்தை நேசித்து என்னை விட்டு போய்விட்டான் என்று சொன்ன அந்த பவுண்டே வார்த்தைகள்ல இருக்கிற ஒரு ஷாக், ஒரு ஆதங்கம், அதுல இருக்கிற ஒரு கோபத்தை கூட நம்ம துயரத்தை இதையெல்லாம் சேர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் வாழ்க்கையில முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல, ரிஸ்க் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல, ஆபத்தான சந்தர்ப்பங்கள்ல யாராவது நம்ம கைவிட்டு விட்டால், அதுவும் நம்ம நம்பி இருந்தவர்கள் நம்ம கைவிட்டு விட்டால் அதை போல மோசமானது ஒன்னும் இருக்க முடியாது. ஆனா அப்படி யாராவது செய்துட்டா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்பக்கூடிய அந்த குணாதிசயத்தை தன்னில வளர்த்து கொள்ளாமல் இருந்ததுதான் காரணமா இருக்கும். அது அவனுடைய பலவீனம் தான் காரணமா இருக்கும். அந்த பலவீனம் இன்னைக்கு நேத்து இல்லாம ஆரம்பத்திலேயே இருந்து வந்திருக்கும். ஆனா அந்த பலவீனத்தை யாரும் சுட்டி காட்டாம இருந்திருக்கலாம் அவனுக்கு. ஆகவே அது அவனை கவனமே எடுக்காம வளர்ந்ததுனால அவன் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவனாக அவனால நடந்து கொள்வது முடியாம இருந்திருக்கு. அதனாலதான் அப்படி சில பேர் நடந்து கொள்வது வழக்கம். அதே போல அப்படி யாராவது ஒரு நம்பிக்கைக்கு எதிராக நடந்து கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய குறைய உணர்ந்து மனம் திரும்புறான்னு வச்சுக்குவோம், நமக்கு எதிராக நம்பிக்கைய இழக்கும்படியான ஒரு காரியத்தை செய்து விட்டான், அவன் மனம் திரும்பி விட்டான். அப்படி அவன் மனம் திரும்பி விட்டாலும் மறுபடியும் அவன் மேல் நம்ம அதே விதமான ஒரு நம்பிக்கையை வைக்கிறதுன்னா அதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஒரு யாரையும் நம்ம நம்புறதுங்கிறத உடனே செய்திட மாட்டோம். யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் இருந்தா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை நம்ம எல்லாம் எப்பவுமே உடனே நம்புறது இல்லை. ரயில் பிரயாணத்துல நீங்க போற நேரமோ விமான பிரயாணத்துல போற நேரமோ நம்ம பேசுறவங்களை எல்லாம் உடனடியா நம்பிடுறது இல்ல. ஆனா ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கணும்னு சொன்னா அத ரொம்ப காலம் எடுக்கும் அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு. அப்ப அந்த நம்பிக்கையை இழக்கும்படியாக அவன் ஏதாவது செய்து விட்டான், பாரதூரமானதை செய்து விட்டான், அதே விதமான நம்பிக்கையை அந்த மனுஷன் மேல நம்ம திரும்ப வைக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அதை குறித்து நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. ரெண்டு பேருக்கு இடையிலயுமே ரொம்ப பேஷன்ஸ், பொறுமை தேவைப்படுகிறது. ஏன்னா திரும்பவும் அத்தகைய நம்பிக்கையை வைப்பதற்கு, அதை வளர்த்து விடுவதற்கு நாள் எடுக்கும். அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு இருக்கணும். இப்ப இந்த 1 பேதுரு 5:13 நாம பார்க்க போற ஒரு மனுஷன், அவனை வந்து புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ நூல்கள்லயும் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கின்ற ஏனைய நிருபங்கள்லயும் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம 12 வசனத்துல செல்வானுவை பார்த்து விட்டோம். அவன் சுவாசமுள்ள ஒரு சகோதரன், உண்மையுள்ள ஒரு சகோதரன் என்று சொல்லி அவனை குறித்து பேதுரு சொல்லி இருக்கிறார். இப்ப 13 வசனத்துல இந்த 1 பேதுரு 5:13 நாம சந்திக்கிற மனிதன் ஒரு காலத்துல முன்பு பயனற்றவனாக இருந்தான், ஆனா பின்பு அவன் பயனுள்ளவனாக மாறினான். வசனம் சொல்லுகிறது அந்த 13, உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மாற்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த மார்க்க பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்ப இந்த செய்தியை நான் தயாரித்து கொண்டிருந்த பொழுது ரொம்ப இன்ஃபர்மேஷன் இதுக்காக எனக்கு கிடைச்சது. அப்ப நான் அதை தயாரித்து கொண்டு போகிற பொழுது அவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு செய்தியால முடியாதுங்கிறத நான் உணர்ந்தேன். ஆகவே இது வந்து 2 செய்தியாக இருக்க போகிறது. இன்னைக்கும் அடுத்த ஓய்வு நாள்லயும் நம்ம அதை பார்ப்போம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், முன்பு பயனற்றவன் இப்பொழுது பயனுள்ளவன் என்பதுதான் இதுக்கு தலைப்பு. ஆகவே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 1வது பகுதி, முன்பு பயனற்றவன் என்பது, அடுத்த தடவை இப்போது பயனுள்ளவன் என்பதை நாம பார்க்க போகலாம். இப்ப இந்த 13வது வசனத்தில் அவனுடைய பெயர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மாற்கு என்று சொல்லி. இவனுக்கு யோவான் மாற்கு என்ற பெயரும் இருந்தது என்பதை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த மாற்கு எழுதின சுவிசேஷத்தை யாரால மறந்து விட முடியும்? மாற்கு சுவிசேஷம் சுவிசேஷ நூல்கள்ல முதலாவதாக வேதத்துல புதிய ஏற்பாட்டுல இருக்குதே, அதை வந்து பொதுவாகவே ஒரு சுருக்கமான சுவிசேஷமா பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா புறஜாதி மக்களுக்காக எழுதப்பட்ட சுவிசேஷம். லூக்காவை போல ரொம்ப டீட்டெயிலா அது இருக்காது. அதன் யோவான போல இறையியல் போதனைகள் நிறைந்து மாதிரியானதா இருக்காது. ரொம்ப எளிமையா இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கைய தெளிவாகவே புறஜாதி மக்கள் புரிந்து கொள்ள கூடிய விதத்துல மாற்கு அருமையாக எழுதி தந்திருக்கிறார். இந்த மாற்குக்கு சுவிசேஷகன் என்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. ஆனா அந்த சுவிசேஷத்தை அவன் எழுதின பொழுது அவன் பயனுள்ளவனாக இருந்த நிலையில இருந்து எழுதியிருக்கிறான். இந்த மாற்கு இப்படி பயனற்றவனாக இருந்ததற்கு என்ன காரணம்? அவன் வாழ்க்கையில வளர்ந்து வருகிற பொழுது அவனுக்கு என்ன குறைபாடு இருந்தது? அவன் ஆண்டவருக்கு பணி செய்கின்ற அந்த ஊழியம் ஆரம்பித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறை என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே 1வது நாம பார்க்க போகிறது அவனுடைய பயனற்ற தன்மை எப்ப ஆரம்பிச்சது என்பதுதான். அதான் நம்ம 1வது பார்க்கணும். இப்ப மாற்கு 14வது அதிகாரத்தை திருப்பிங்க உங்க வேத புத்தகத்துல. 14வது அதிகாரம் 50-52 வசனங்களை நான் இப்ப வாசிக்க போகிறேன். இங்க மாற்கை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். ஆக்சுவலி ஆங்கிலத்துல பாக்குற பொழுது சில வாலிபர்கள் அவனை பிடித்தார்கள் இருக்குது. ஆனா தமிழ் வேதத்துல மொழிபெயர்ப்புல அது விடுபட்டு போயிருக்கிறதுக்கு எனக்கு காரணம் தெரியல. அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அது அவரோடு இயேசுவோடு இருந்த சீடர்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். சில வாலிபர்கள் அவனை பிடித்தார்கள், அதாவது பிடித்தார்கள், பிடிக்க முயற்சி செய்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் என்று இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கெத்செமனே அந்த இடத்துல இருந்து சீடர்களை எல்லாம் ஜெபம் பண்ண சொல்லி இருந்தார். அப்படி அவர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஏற்கனவே தயார் செய்த காரியத்தை செய்வதற்காக யூதாஸ் இஸ்காரியோத் அங்கு வந்தான். அவனும் மற்ற இஸ்ரவேலனுடைய மதவாதிகளும் அவள் போட்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கு வந்த பொழுது அநேகர் கையில ரொம்ப ஆயுதங்களை எல்லாம் தூக்கி கொண்டு இயேசுவை பிடிக்க வந்தார்கள். அப்படி வந்து அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டார்கள் என்பதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி பிடித்து கொண்ட பொழுது அவரோடு இருந்த அவருடைய சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அது மனித சுபாவம். அவர்களும் தவறு செய்தார்கள், அவரிடத்திலும் குறைகள் இருந்தது. ஆகவே அவங்க பயத்துல அந்த இடத்துல இருந்து ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல மாற்கு இந்த 50வது வசனத்திலிருந்து 52 வரையும் ஒரு இடைச்சேர்கள் மாதிரி உண்மையிலேயே அந்த பகுதியோடு நேரடி தொடர்பில்லாத ஒரு விஷயத்த அங்க குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடுகிற பொழுது அவர் அந்த வாலிபன் யார் என்ற பெயரையும் சொல்லாம குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த இதுக்கு காமெண்ட்ரி எழுதிய விரிவுரையாளர்கள் ரொம்ப பேரு இந்த வாலிபன் யார் என்று அவர்களுக்கு தெரியல, அதாவது அதுக்கு அவர்கள் பெயர் சொல்லல. லென்ஸ்கி என்று சொல்லுகிற ஒரு காமெண்டேட்டர் அவர் வந்து இவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுலயே அது செய்ய மாட்டேன் அளவுக்கு எழுதியிருக்கிறார். அதே நேரத்துல நான் வாசித்த பல காமெண்ட்ரிஸ்ல வில்லியம் ஹென்ரிக்சன் அவரை போன்றவர்கள் உடைய முடிவை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதாவது இங்க பெயர் குறிப்பிடப்படாத அந்த வாலிபன் வேற யாரும் இல்ல, இந்த ஜான் மார்க் தான், இந்த யோவான் மார்க் தான். அவன் அதை எழுதுகிற பொழுது மார்க்கு தானே தன்னை பற்றி அங்க எழுதுகிறான், ஆனா பெயர் குறிப்பிடாம அங்க எழுதியிருக்கிறார். இது ஒன்னும் காஸ்போல்ஸ்ல சுவிசேஷ நூல்கள்ல புதிதுன்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா யோவானுடைய சுவிசேஷத்தை எடுத்து பார்த்தா யோவான் தன்னை பற்றி அங்க சொல்லுகிறார், அது தான் பெயர் குறிப்பிடாமையே தன்னை பத்தி சில இடங்கள்ல தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதி இருக்கிறார். ஆகவே இங்க இந்த வாலிபன் வேறு யாரும் இல்ல. பொதுவாகவே அநேக விரிவுரையாளர்கள் வியாக்கியானம் எழுதியவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறபடி யோவான் மார்க் தான் இந்த இடத்துல அப்படிப்பட்டவன். இதையும் யோசிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இந்த எழுதினவர் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலின்படி யோவான் மார்க்கு தன்னை பற்றி அந்த சிறு விளக்கத்தை இங்கு கொடுத்திருக்கிறான். ஆனா அவன் கொடுத்திருப்பது எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை நம்ம இனி பார்க்க போகிறோம். இப்ப இந்த 50ல் இருந்து 52 வரையும் உள்ள வசனங்கள்ல இதை வாசிக்கிற பொழுது இது ரொம்பவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை இங்க நாம பார்க்கிறோம். சில பேர் சொல்லி இருக்கிறாங்க இது நடந்தது யோவான் மார்க்கினுடைய வீட்டுலன்னு சொல்லி, அதாவது அவன் ரொம்ப தூக்கத்துல இருந்திருக்கிறான், அவன் நித்திரையில இருந்த உறக்கத்துல இருந்த ஒரு நேரம். அப்படி இருந்த பொழுது சில பேர் ஓடி வந்து அவனுக்கு சொல்லிட்டாங்க, மாக்கு நீ எலும்பு, இயேசுவை சிறப்பிடிச்சிட்டாங்க அப்பான்னு போட்ட சப்தத்துல இவன் உடனே எழும்பி இருக்கிறான். அப்படி படுக்கையிலிருந்து எழும்பின பொழுது அவன்கிட்ட உடம்புல ரொம்ப உடுப்புகள் எல்லாம் இருக்கல. உடனே என்ன செய்தான் அவன், திடீர்னு ஒரு துப்பட்டின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆங்கிலத்துல லினன் அதுக்கு சொல்றாங்க, வேத மொழிபெயர்ப்புல எடுத்து பார்க்கிற பொழுது அந்த துப்பட்டினா இது ஒரு சாதாரணமான துப்பட்டி இல்ல. மார்க்கினுடைய அம்மா வந்து ரொம்ப பணக்காரி, ஆகவே இவன் ஒரு செல்வந்தமான ஒரு குடும்பத்துல வளர்ந்தவன். அந்த லினன் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நம்ம ஊர்ல ஷால் எல்லாம் இருக்கு இல்லையா, காஷ்மீர் ஷால் மாதிரின்னு நினைச்சிருங்களேன், அது எக்ஸ்பென்சிவா இருக்கும். எக்ஸ்பென்சிவா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கும் வெயிட்ல, அதே நேரத்துல ரொம்ப திக்கா இருக்காது, அது போட்டா உருக்குறது தெரியும். அந்த மாதிரி ஒரு துப்பட்டி எடுத்து அவசரமா தான் மேல சுத்திக்கிட்டு இயேசு இருந்த கெத்செமனிக்கு இவன் ஓடுறான். இவன் வீடு எருசலேம்ல இருந்தது, அவன் அம்மா வீடு. அங்க இருந்து போற நேரம் அந்த கெத்செமனி ரொம்ப தூரத்துல இல்ல அவன் இருந்த வீட்டுல இருந்து. ஆகவே அங்க ஓடுகிற பொழுது அங்க பார்க்கிறான் இயேசுவை அவர்கள் ஏற்கனவே சிறைப்பிடித்து விட்டார்கள். அங்க அப்போஸ்தலர்கள் அதாவது இயேசுனுடைய சீடர்கள் ஒருவரும் கூட அங்க இல்ல. அப்ப மார்க்கு வர்றதை கண்ட உடனே இயேசுவை சிறைப்பிடித்திருந்தவர்கள் இருந்த வாலிபர்கள் சில மார்க்க பிடிக்க முயற்சி செய்தாங்க. அப்படி முயற்சி செய்த பொழுதுதான் மார்க்கு பெரிய ஓட்டம் ஒண்ணு எடுத்தான்னு அங்க நம்ம வாசிக்கிறோம். 52வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடினான். என்ன நடக்குதுன்னு கூட அவன் யோசிக்காம பயம் வந்து ஓடணுங்கிற ஒரே தீர்மானத்தை எடுத்து தான் உடம்புல இருந்த அந்த போட்டிருந்த துப்பட்டி விழுகிறது கூட ஒரு உணர்வு இல்லாதவனாக அவன் ஓடினான் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் துப்பட்டியை விட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். எவ்வளவு ஒரு வியப்பு தருகின்ற ஒரு காரியத்தை இந்த ஜான் மார்க் அந்த நேரத்துல அவன் செய்திருக்கிறான்னு பாருங்க. ஒரு சின்ன பிஸ்டல் ஒண்ணுல இருந்து அதை சுட்டா அதுல இருக்கிற வெடி எவ்வளவு வேகமா போகுமோ அந்த வேகத்துல அவன் அன்னைக்கு அங்க இருந்து ஓடி இருக்கிறான். ஒரு நேரம் அவன் யோசிச்சு கூட பார்க்கல, தான் நேசித்த தான் இதுவரையும் கீழ்ப்படிந்து பின்பற்றி வந்த இயேசு அங்க சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறாரேங்கிற எண்ணம் கூட அவனுக்கு ஏற்படல. அவனுக்கு ஏற்பட்ட ஒரே எண்ணம் தன்னுடைய உயிர் மேல இருந்த பயம்தான். என்ன செய்கிறோன்னு கூட யோசித்து பார்க்காம அந்த இடத்தை விட்டு எவ்வளவு வேகமா அவங்க கையில பிடிபடாம ஓடலாமோ அந்த வேகத்துல அவன் அங்க ஓடி இருக்கிறான். இந்த சம்பவம் அந்த நாள்ல மார்க் நடந்து கொண்ட முறை மார்க்க பத்தி நமக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்லுகிறது. அவன் இயேசுனுடைய சீடன் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவன் யூதாஸை போல அல்ல. ஏன், யூதாசனுடைய இருதயத்துல கிருபையின் அனுபவம் ஒருபோதுமே நடந்திருக்கல. ஆனா மார்க் வித்தியாசமானவன். மார்க் இயேசுனுடைய பிள்ளை, அவன் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறான். இப்ப அப்போஸ்தல நடவடிக்கை 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம பார்க்கலாம். அங்க சொல்லப்படுகிறது, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு, யார், பேதுரு, அவன் பேதுரு இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இது எருசலேம்ல நடந்தது. அங்குதான் மரியாளுடைய வீடு இருந்தது. அவருடைய வீடு பெரிதாக இருந்தது. அடிக்கடி அப்போஸ்தலர்கள் அங்கு வந்து போவது வழக்கம். முக்கியமாக பேதுரு அங்கு வந்து போயிருக்கிறான். மற்ற சீடர்களும் வந்து தாங்கள் ஜபிப்பதற்கு அந்த வீட்டை பயன்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்ப பேதுரு இப்படியாக அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிருப்பதனாலதான் பிற்காலத்துல பேதுருவுக்கும் மார்க்குவுக்கும் ஒரு நல்ல உறவு டெவலப் ஆயிருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல மரியா ரொம்பவும் எருசலேம்ல செல்வத்துல செல்வந்தராக இருந்த ஒரு பெண். ஆகவே அந்த குடும்பத்துல மார்க்கு ஒரு அருமையான வாழ்க்கையை அனுபவிக்க முடிந்தது. அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்ததுனால எந்தவித பிரச்சனையும் இல்லாம அருமையாக வளர்ந்து வந்தான். அதுல வேற சொல்லுகிறது, நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது மரியாளுடைய மகன் என்று மார்க்கை பத்தி சொல்லுகிறதை பார்க்கும். ஏன் அப்படி சொல்லணும், அந்த அளவுக்கு அம்மாவால வளர்க்கப்பட்டவன் இவன். இன்னொரு விதத்துல சொல்லுவாங்கல்ல, அவன் அம்மா பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்பாவோடைய ஒட்டிக்கிட்டு இருக்கிறவன் அப்பா புள்ள, அம்மா கிட்டயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறவன் அம்மா புள்ள. இந்த மாதிரி அம்மா புள்ளையா வளர்ந்தவன் இவன். உண்மைதான், நம்ம நம்பலாம், மரியாள் ஒரு விசுவாசி. அவன் நிச்சயமாகவே மாற்குவுக்கு வேதத்தை போதித்து சுவிசேஷத்தை சொல்லி பக்தி விருத்தியில நல்லவனாக அவன் வளர்த்து வந்திருக்கிறான், அவனை வளர்த்து வந்திருக்கிறாள் என்பது நாம நிச்சயமா மன நம்ம நம்பலாம். இருந்த பொழுதும் ஒரு அம்மாவினால வளர்க்கப்பட்டவன், அவள் கவனமாக அவனை வளர்த்திருக்கிற பொழுது, வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல காரியங்களை அவன் அனுபவித்து வளர்ந்திருந்த பொழுதும், ஒரு தகப்பன் இருந்து ஒரு ஆணுக்குரிய குணாதிசயங்களை கொண்டு வளர்த்து விடுகின்ற அந்த அனுபவம் மார்க்குக்கு இல்லாம போயிருக்கிறது. இவன் அம்மா பிள்ளையாக வளர்ந்தவன். உண்மையிலேயே நாங்க பார்த்தோம் சமுதாயத்துல, இந்த அம்மாவால வளர்க்கப்பட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் என்ன எப்ப பார்த்தாலும் அவன் சேலையை பிடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி வளர்க்கப்பட்ட பையன்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் குறைவா இருக்கும். ஏன்னா அப்பா தான் கொஞ்சம் வளமையா அதிகாரமா நடந்துக்குவார் இல்லையா. அப்பா தான் யாருக்கும் இத செய்யுங்க அதை செய்யுங்கலாம் சொல்றவரு. அம்மா எப்பவுமே கொஞ்சம் செல்லம் கொடுத்து பிள்ளைகளோட நடந்துக்குவாங்க, கனிவா நடந்துக்குவாங்க. பெண்கள்ட இருக்கிற குணாதிசயங்கள் ஞானம் இருக்கும் இல்லையா. இப்ப இதெல்லாம் அப்படி அவங்க கிட்ட வளர்ற பிள்ளைகள் கொஞ்சம் லேசா தொத்திக்கிட்டு அவருடைய ஆண் குணாதிசயங்கள் கொஞ்சம் குறைவா போயிடுறது ஆச்சரியம் இல்லை. ஆக இவனுக்கு கான்பிடன்ஸ் ரொம்பவே குறைவா இருந்தது. அவன் ஒரு தைரியசாலியாக, ஒரு மேன் ஆஃப் கரேஜ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வளராம ரொம்ப சாஃப்டியா இருந்தான். சில நேரம் சொல்லுவாங்க, அந்த எதுவும் கண்ணாடி பொருள் இருந்து அது போட்டா அது படாமல் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தொட்டாசினிங்கன்னு சொல்றது இல்லையா, எதையும் சொன்னா முகம் எந்த நேரத்துல அவன் அழுதுருவானோ தெரியாது. அந்த மாதிரியான குணங்கள் அப்படி அம்மா கிட்ட வளர்ற பிள்ளைகள் கிட்ட இருந்துருது வழக்கம். அப்படியான பிள்ளைகள பார்த்தா அவங்க எப்பவுமே யாரும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா அவங்க பயப்பட்டுருவாங்க. பயம் இந்த சுபாவம் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் எதிர்ப்புகளை எல்லாம் தாங்குகிற ஒரு ஆண் குணாதிசயம் குறைவா இருக்கும். உள்ளுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை அதிகமா அவங்க வளருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வளமையாகவே ஒரு அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த தைரியம், ஒரு நம்பகத்தன்மை, ஒரு உறுதியாக இருப்பது, அதெல்லாம் குறைவா இருக்கும் அம்மா பிள்ளைங்க கிட்ட. அப்படியானவங்களை நீங்க பார்த்தது இல்லையா, உங்களுக்கே தெரியும், உங்க அனுபவத்திலேயே சமுதாயத்துல பார்ப்பீங்க, உங்க சபையில கூட ஒரு சிலர் இருந்துடலாம். அப்படி இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அப்ப ஒரு உண்மையிலேயே பாக்குற பொழுது ஒரு அப்பா வந்து ஒரு டைரண்ட் மாதிரி, அதாவது ஒரு ரீசனபிளே இல்லாம நடந்துக்கிற ஒரு மனுஷனா இருந்தா இந்த மாதிரி பய சுபாவத்தோட வளர்ற பிள்ளைகள் இருந்துடலாம். இல்லாட்டி ஒரு அம்மா கிட்ட வளர்ந்தவங்க கிட்ட இதை நம்ம பார்த்துடலாம். மார்க்கினுடைய கேஸ்ல இது ரெண்டாவதுதான் அங்க நடந்திருக்கிறது. ஆகவே மார்க்கு தன்னை பார்த்து, தானே தன்னை பார்த்து தனக்குள்ளாக மற்றவர்கள் நம்பக்கூடிய, மற்றவர்கள் தன்னில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியை வளர்த்து கொள்ளாமல் இருந்து விட்டான். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பிள்ளைங்க வாலிபர்கள் உங்க வாழ்க்கையில எப்படி வளர்றீங்களோ அந்த வளர்ச்சி தான் எதிர்காலத்துல உங்களுக்கு உதவ போகுது, அல்லது உங்களுக்கு வீழ்ச்சியாகவும் இருந்து விட போகுது. ஒரு செல்வந்தனான குடும்பத்துல மார்க்கு வளர்ந்த பொழுதும், வாலிபனாக வளர்ந்து வருகிற பொழுது, அவன் தேவனுடைய கிருபையை அனுபவித்து ஒரு கிறிஸ்தவனாக வந்த பொழுதும் அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தது பாத்தீங்களா. இப்ப வேதத்துல நம்ம படிக்கிற பொழுது மார்க்கினுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம சந்தேகப்படுவதற்கு காரணமே இல்லை. ஏன்னா இவன் ஒரு யூதாசு அல்ல, அவன் ஒரு தேமாவும் அல்ல, அவன் இயேசுவை விசுவாசித்தான். இயேசுவில் அன்பு காட்டினான். ஒரு பைபிள் ஸ்டடி குரூப் ஒன்ல விட்டா மார்க்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுல நல்லா கலந்துக்குவான். அவன் ஒரு பூப்பிட்ல விட்டு நீ ஒரு டெஸ்ட் மணி உன் சாட்சிய குடுன்னு சொல்லியிருந்தா நமக்கெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி அதை அவன் செஞ்சிருப்பான், நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி இருப்பான். ஆனா அவன் ரொம்ப கருணை சுபாவம் கொண்டவன். அவன் இயேசுவை நேசித்தவன். இருந்த பொழுதும் அவனுக்கு கான்பிடன்ஸ் ரொம்ப குறைவா இருந்தது. ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அவன்ல பற்றாக்குறை இருந்தது. இப்ப புதிய ஏற்பாட்டுல திமோத்தியை பற்றி வாசிக்கிறான். அவன் வந்து பவுலுடைய சீடனாக பவுலாட வளர்த்து விடப்பட்டவன். திமோத்தேயு பிறகு எபேசிய சபைக்கு போதகராகவும் வந்திருக்கிறான். ஆனா ஒன்னு முக்கியமா பாத்துக்கணும், யாரால் அவன் வளர்த்து விடப்பட்டவன்? அவனுடைய தாயாலையும் அவனுடைய கிராண்ட் மதராலும் தான் வளர்த்து விடப்பட்டவன். இப்ப திமோத்தேக்கு பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு இடத்துல சபையில உன்ன நீ வாலிபனாக இருக்கிறதுனால அந்த வாலிபனாக இருக்கிறதே என்பதை வைத்து உன்னை குறைவா மதிப்பிட்டு விடாத படிக்கு நீ தைரியசாலியா இருக்கணும்னு சொல்லுகிறார். பவுல் அப்படி சேமாவை பத்தி சொன்னதுக்கு காரணம் என்ன? திமோத்தேயை பத்தி சொன்னதற்கு காரணம் என்ன? அவன் டிமிடிட்டி இருந்துச்சு, தைரியம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு, கொஞ்சம் பயந்த சுபாவம் அவனுக்கு இருந்தது. ஆனா அது எல்லை இல்லாம இருக்கல. ஏன்னா பவுலுக்கு கீழே வளர்ந்தவன் ஒழுங்கா தயாரிக்கப்பட்டிருக்கிறான், இல்லாட்டி அவன் எபேசியால் போதகருக்கு வர நிலைமைக்கு பவுல் அனுமதித்திருக்க மாட்டான். ஆகவே அவன் ஒழுங்கா நல்லபடியாக வளர்ந்து வந்த பொழுதும் அடிக்கடி பவுல் அவனுக்கு நினைவுபடுத்த வேண்டி இருந்தது. அந்த சின்ன குறைபாடு உனக்கு தெரியும் இல்லையா திமோத்தேயே, அதை யாரும் பயன்படுத்திக்காம கவனமா இருந்து. இன்னொரு விதத்துல இன்னொரு இடத்துல பார்க்கிற பொழுது அவங்க நிறுவன அப்போஸ்தலர் நிறுவன சபைகள் எல்லாம் ஒரு குறை இருந்தது. என்ன? மூப்பர்கள் நிறுவ வேண்டியது. அப்ப இந்த மூப்பர்கள் நிறுவுற பணிக்கு நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போம், யார பவுல் அனுப்புவார்னு கேட்டா எல்லாம் ஓட்டு போடுவாங்க திமோத்தேயு தான். ஆனா பவுல் திமோத்தேயு அனுப்பல, தீத்துவ அனுப்புனார். ஏன்? இப்ப அனுப்புற காரியம் பெரிய பொறுப்பு வாய்ந்த காரியம். அந்த ஒவ்வொரு சபையா போய் அங்க இருக்கிற மூப்பர்களோட எல்லாம் பேசி நல்ல விவேகமா சிந்தித்து தைரியத்தோட மூப்பர்களை அந்த பணியில நிறைவேற்றணும். திமோத்து தைரியம் கொஞ்சம் குறைஞ்சவன். அவன் இவ்வளவு நல்ல குணாதிசயங்கள் இருந்த பொழுதும், அருமையான குணாதிசயங்கள் இருந்த பொழுதும், இந்த வேலைக்கு தீர்த்து தான் சரின்னு தீர்மானிச்சு தீர்த்துவ அனுப்புனார். எல்லாம் சரியா தான் நடந்துச்சு. ஆகவே இங்க நீங்க பார்த்துக்கணும், அம்மாவால் வளர்த்தெடுக்கப்படுகிறவர். அந்த அம்மாக்களே கவனமா இல்லாட்டி உங்க பிள்ளைங்களுக்கு எப்பவுமே நீங்க தைரியசாலிய கான்பிடன்ஸ் இருக்கிற மாதிரி வளர்ப்பாங்க. சில அம்மாக்கள் தப்பு செஞ்சிருவாங்க, அங்கிட்டு போவாதப்பா, இதுல ஏறிடாதப்பா, வெளியே போயிடாதப்பா, இப்படியே வளர்ந்து வர்றவனுக்கு என்ன நடக்கும்? அவன் ஒரு இடத்துல ஏறவும் பயப்படுவான், இறங்கவும் பயப்படுவான், சைக்கிளும் ஓட்ட தெரியாது, தைரியசாலியாவே இருக்க மாட்டான். வீட்டுக்கு வழிய வந்து தெருவுல இறங்குறதுக்கு கூட ஒரு மணி நேரம் ஆகும் அவன் அதுல இறங்கி நடக்கிறது. ஏன்? இந்த அம்மா எப்பவுமே பயம்தான், என்னமோ ஆயிடக்கூடாது பிள்ளைக்கு, என்னமோ ஆயிடக்கூடாது, என்னமோ ஆயிடக்கூடாது, இப்படியே சாதியில சேலைக்குள்ள வச்சு வளர்க்கற மாதிரி வளர்த்தா அவன் ஆணாவே இருக்க முடியாது சமுதாயத்துல. அதனால கொஞ்சம் கவனமா யோசிச்சுங்க. இப்ப இந்த மாக்கு யோவான் மாக்குக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டாலும் யாருமே எந்த சந்தேகமுமே இருக்க முடியாது. அவன் ஒரு அருமையான ஒரு விசுவாசி, ஆண்டவரை நேசித்தான், ரட்சிப்பு அடைகிற எல்லாருமே ஆண்டவரை நேசிப்பார்கள், பாவத்தை வெறுப்பார்கள். உலகத்தை நேசிக்காமல், உலகத்துக்கு ஊழியம் செய்யாமல், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுவார்கள். அதே விதமாக மாக்கு இருந்திருக்கான், உலக இன்பத்தெல்லாம் துறந்துட்டு அவன் சத்தியத்தை படிக்கிறதுலயும் அதுல வளர்றதுலயும் ஜபம் பண்ணுவதிலும் ஆண்டவருடைய மக்களோடு சேர்ந்து ஆராதனையில் சபையில் கலந்து கொள்வதிலும் அதிகமாக ஊக்கம் காட்டினான். இதெல்லாம் இருந்த பொழுதும் நம்ம நினைச்சிடக்கூடாது, கிறிஸ்துவுல நம்ம வைக்கிற விசுவாசம் நம்முடைய எல்லா விதமான குணாதிசயங்களையும் ஆட்டோமேட்டிக்கா மாத்திரும் நினைச்சிடக்கூடாது. இருதயம் மாற்றப்படுகிறது. உலகத்தை நேசித்த இருதயம் ஆண்டவரை நேசிக்கிறது. ஆனா நமக்கிட்ட இருக்கின்ற குணநலன்கள் எல்லாம் நம்ம தான் யோசிச்சு பார்த்து அதை திருத்தி அமைத்து சரியானபடி வளர்த்துக்கணும். சரியானபடி வளராத ஒருதன் அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்த பொழுதும் பலவிதமான வீக்னஸ் தனக்குள்ள கொண்டிருக்கலாம். அதை திருத்தி கொள்ள வேண்டியது நமக்கு ரொம்ப கடமை. ஆனா ஆரம்பத்துல வளர்ந்த விதத்துல மார்க்குடைய வாழ்க்கையில திருத்தப்படாம வளர்க்கப்படாம இருந்த காரியங்கள் அவனுக்கு பின்னால வந்து தொல்லை கொடுத்தது. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். நம்ம மாற்கு 14 வாசிச்ச பொழுது அங்க என்ன பார்க்கிறோம், மாற்கு எந்த விதமான ஒரு தைரியம் இல்லாதவனாக ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ அங்கேயே ஆத்துல இறக்கி விட்ட மாதிரி இறக்கி விட்டுட்டு தல தெரிக்க ஓடி இருக்கிறான். தன் உடம்புல இருந்த துணி கூட விழுந்தது தெரியாம, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்த பிரச்சனைங்கிறத பாக்கிறோம். நீ ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்பது, அவன் தனக்கு கொடுக்கின்ற பொறுப்புகளை ஏற்று நிறைவேற்றுவதில் இயலாதவனாக இருந்தான், அதில் தவறினவனாக இருந்தான். பாத்தீங்களா, அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்க முடியாம இருந்ததுங்கிறத அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஜோவான் மார்க்கு கிறிஸ்தவனாக வந்து விட்டான், கிறிஸ்தவ ஊழியத்தில் ஆர்வம் காட்டினான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களும் அதை கவனித்திருக்கிறார்கள், அவங்க கவனிக்காம இல்ல. ஏற்கனவே நம்ம இதுல பார்க்கிற பொழுது இவனுக்கும் பர்னபாவுக்கும் தொடர்பு இருந்தது. என்ன தொடர்பு இருந்தது? இவன் பர்னபாவுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், சொந்தக்காரன், கசின். பர்னபாவை பத்தி வேதத்துல வாசிக்கிற பொழுது அவனை பத்தி ஆறுதலின் மகன் என்று அப்போஸ்தல நடவடிக்கையில 4வது அதிகாரத்துல பெயர் கொடுக்கப்படுகிறது. பர்னபாவும் கூட ஒரு செல்வந்தன் அவன இருந்தவன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவன் தனக்கு இருந்து ஒரு நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய காலடியில சபையில வச்சான்னு பார்க்கிறோம். அவனும் கூட ஒரு ரொம்ப ஜெனரஸ் மேனா இருந்திருக்கிறான். இந்த ஜோன் மார்க்கினுடைய வாழ்க்கையில பர்னபாவினுடைய செல்வாக்கு இருந்திருக்கு, அவனுடைய ஆவிக்குரிய வளர்ப்புல. பர்னபா மார்க்க ரொம்பவும் நம்பினான். அது மட்டும் இல்லாம இவன் தன்னுடைய ரிலேட்டிவ் இல்லையா, சொந்தக்காரனா வேற இருக்கான், அவனை ரொம்பவும் நம்பினான். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாவது மிஷனரி பிரயாணங்கள் போகிற பொழுது, அவனும் பர்னபாவும் சேர்ந்து போகிற பொழுது மார்க்கை தங்களோடு கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்படி போறது வந்து ஒரு மிஷினரி ஊழியத்துல இன்னொருத்தர் அப்படி கொண்டு போவது ஒரு சீரியஸான ஒரு காரியம், ஒரு சாதாரணமான காரியம் இல்ல. இப்ப எங்க ஊர்ல இருந்து யாராவது எங்க சபையில ஒருத்தர், பாஸ்டர் நீங்க இந்தியாவுக்கு போறீங்க, நானும் உங்களோட வர்றேன், ஏன்னா எனக்கு ஒரு அங்க இருக்கிற சமுதாயத்துல அந்த கல்ச்சர் இதெல்லாம் பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டா நான் தெரிஞ்சுக்கணும்னு என்னோட வருகிற பொழுது அது ஒரு சீரியஸான விஷயம் இல்ல. ஏன், அது என்னோட ஊழியத்துக்காக அவர் வரல. ஆனா ஒரு ஊழிய பணிக்காக ஒருத்தரை கொண்டு போற கூட்டிக் கொண்டு போகிறது, ஒரு சபையாக தீர்மானித்து கொண்டு போகிற பொழுது அவர்கிட்ட ரொம்ப காரியங்களை எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி காரியங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு மிஷினரி பிரயாணம். பவுலியும் பர்னபாவியும் பாருங்களேன், அவங்க ரெண்டு பேரும் தான் தீர்மானிச்சு மிஷினரி ஊழியத்துக்கு போகல. இப்ப இந்தியாவில எல்லாம் செய்யற மாதிரி பரிசுத்த ஆவியானவரே அந்த அந்தியோகி சபை தலைவர்களுக்கு அவர்களை இனம் காட்டி இவர்கள் ரெண்டு பேரையும் என்னுடைய மிஷனரி ஊழியங்களுக்காக பிரித்து வை என்று சொல்லி ஆவியானவர் வழிநடத்தி சபை அவர்கள் ரெண்டு பேரையும் அந்த மிஷனரி ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்ததுன்னு பார்க்கணும். அப்ப அவங்க ரெண்டு பேருடைய குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்காம இது நடக்கல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தீர்மானித்து மாற்றுவை தங்களோடு அழைத்து கொண்டு போகிறது என்று தீர்மானம் பண்ணி இருந்தா அவனுக்கு உள்ள இருந்த விசுவாசம் வேறு தகுதிகளை எல்லாம் பார்க்காம இருந்திருக்க மாட்டான். அப்ப பவுல் அவன் மேல கொஞ்சம் கான்பிடன்ஸ் வச்சிருந்தார், சரி இவன் இதுல கூட்டிக்கிட்டு போவோம், ஆரம்ப தகுதிகள் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, சரி இப்படியே கொண்டு போய் இவனை கூட வளர்த்து விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் கொண்டு போயிருந்திருப்பார். இப்ப அப்போஸ்தல நடவடிக்கை 12வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின். இப்ப இந்த இடத்துல இந்த தர்ம ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஆங்கில மொழிபெயர்ப்புகள்லாம் வாசிச்சு பார்த்தா மினிஸ்ட்ரின்னு மட்டும்தான் இருக்கிறது, அவர்களுடைய ஊழியம்னு இருக்கு. தங்களுடைய ஊழியம்ங்கிறது இங்க தவறா தர்மம்னு வந்துருச்சோ எனக்கு தெரியாது. இந்த நம்ம ஆண்டவருடைய இதுல தர்ம ஊழியம் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் ஊழியம் தான். ஆகவே இந்த தர்மங்கிறத வெட்டி விட்டுருங்க. ஊழியத்தை அப்படி எல்லாம் அடமொழி போட்டு பெருசாக கூடாது, சரிங்களா. பர்னபாவும் சவுலும் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றிய பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இப்ப இதைக்கு பிறகு வருகிற அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அங்கு நம்ம பார்க்கிறோம் அந்தியோகிய சபை பர்னபாவையும் பவுலையும் மிஷனரி ஊழியத்துக்காக பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு ஒப்பு கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்ப அது நடந்த பிறகு பர்னபாவும் பவுலும் முதலில் செய்த காரியம் என்ன? அவள் மாற்கை தங்களோடு கூட்டி கொண்டு போக தீர்மானித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13:5 வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்படுகிறது? சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான், அசிஸ்டண்டா இருந்தான். இங்க உதவிக்காரனா டீக்கன் நினைச்சிட கூடாது, அசிஸ்டண்டாக இருந்தான். இப்ப இங்க யோவான் சொல்லுகிறது யோவான் மார்க். இப்ப அப்போஸ்தலர் 13 நமக்கு சொல்லுகிறது பவுலும் பர்னபாவும் செலூக்கியா சிப்புரு அதாவது சைப்ரஸ் சாலாமி என்ற இடங்களுக்கெல்லாம் போனார்கள், போய் அங்க ஊழியம் செய்தார்கள். அப்படி போயிட்டு பிறகு என்ன செய்தார்கள்? அவர்கள் போ என்ற இடத்துக்கு போய் அங்கிருந்து கடல் பிரயாணம் செய்து பம்பீலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். பெர்கே வந்து பம்பீலியாவுக்கு தலைநகரா இருந்தது, சரிங்களா? இப்ப என்ன நடந்ததுன்னு பாக்கிறோம். 13 அப்போஸ்தலர் நடவடிக்கை 13 வாசிக்கிறேன். அங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பீலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அதாவது யோவான் மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். நமக்கு வாசிக்கிற பொழுது என்னடா இது சாதாரணமான காரியம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இது ஒரு சாதாரணமான காரியம் இல்ல, அதை நான் விளக்கப்படுத்த போறேன். யோவான் மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அப்ப இங்க அவன் விட்டு பிரிந்து என்று தமிழ் வேதத்துல இருக்கு, ஆங்கில வேதத்துல ஹி டிபார்ட்டட் அங்கிருந்து போனான்னு இருக்கு. அப்ப முக்கியமா மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அதே போலத்தான் இருக்கு. சில மொழிபெயர்ப்புகள் அவர்களை விட்டு பிரிந்து அப்படின்னு இருக்குது. ஆனா இதே இது பின்னிக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை 15 வருகிற பொழுது வேறு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த விட்டு பிரிந்து அதாவது ஹி இஸ் ஃபாலன் ஆஃப், விழுந்து விட்டான், அதாவது அப்போஸ்டசி, ஒரு சத்திய விலகலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரேக்க பெயர் சொல்லினுடைய வினை சொல் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவன் இங்க விட்டு பிரிந்துன்னு சொல்லுகிற பொழுது தான் ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்து இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, இது எனக்கு செய்ய முடியாது, நான் செய்ய போறது இல்லைன்னு சொல்லி அவர்கள் ரெண்டு பேரையும் கை கழுவி விட்டு, அதாவது பர்னபாவையும் பவுலையும் கை கழுவி விட்டு தான் எங்கு போக தீர்மானித்தானோ அங்கு போகிற ஒரு காரியத்தை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். அது அவன் வாழ்க்கையில செய்த ஒரு மிக மோசமான ஆபத்தான செயல், சரிங்களா? இப்ப சில நேரம் நினைக்கலாம், இப்ப என்னடா இது பர்னபாவும் பவுலும் தான் தீர்மானம் பண்ணி இவனுக்கு ஒரு பிரேக் ஒண்ணு கொடுப்போம், போய் அம்மா பாத்துட்டு வரட்டும், எருசலேமுக்கு அனுப்பி விட்டான்னு நீங்க நினைக்க கூடாது. இங்க அவன் போனது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. ஆகவே அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சந்தர்ப்பத்தின் படி அதை படிக்கிற பொழுது இவன் எப்படி 17 முன்பு கெத்செமனே தோட்டத்துல இயேசுவ ஆத்துல விட்ட மாதிரி விட்டுட்டு தலதறிக்க ஓடினானோ அதே போல மறுபடியும் அந்த தப்பை அவன் ரிப்பீட் பண்ணான் வாழ்க்கையில. இப்ப இங்க யாருக்கு செய்தான்? பவுலையும் பர்னபாவையும் ஆத்துல விட்டுட்டு தான் தலதறிக்க போயிட்டான், பாத்தீங்களா? ஆகவே இவன் வந்து இந்த இடத்துல செய்த காரியம் ஒரு ஒரு இன்னொருத்தர் சொல்றார் ஹி ஜஸ்ட் டுக் ஆஃப், வந்த வேலை ஊழியம் அதை பத்தி எந்த இதுவும் இல்லாம அக்கறையும் இல்லாம தான் போய்விட்டான். ஏன் இப்படி செய்தான் அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் பெரிய தைரியசாலி இல்லை, அவனுடைய வளர்ப்பு முறை வளர்ந்த விதம் அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆண்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆண் தன்மைகள் குணாதிசயங்கள் அவன் சரியா தன்னுடைய வாழ்க்கையில வளர்த்துக்கல. ஒரு கரேஜ், தைரியம், உறுதியாக இருந்து செய்யக்கூடிய வேலை, ஒரு முன் யோசனை, விவேகம், இதெல்லாம் அந்த ஆண் குணாதிசயங்கள்ல வர்றதெல்லாம் இவன் சரியாகவே தண்ணீர் வளர்த்து கொள்ளவில்லை. உண்மைதான், ஊழியம் அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு, அது செய்யணும்னு. ஆண்டவருடைய வார்த்தையை அவளோடு இருந்து படிக்கிறதும் போய் சொல்றதும் சுவிசேஷம் சொல்றதுலயும் ஆர்வம் காட்டினான். ஆர்வத்துல எந்த விதத்திலயும் அவன்ல குறவே இல்லை. ஆர்வம் மட்டும் இருந்துடக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா? எப்பவும் சொல்லுவேன், சில பேர் இவனுக்கு ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோமா இல்லையா? ஆர்வம் ஆர்வ கோளாறா இருந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு காரியத்தை பத்தி நல்லா யோசிக்காம அதுல என்னென்னலாம் இருக்கு, இன்வால்வ் ஆகி இருக்கிறது, அதுல எல்லாம் தேவையான பயிற்சி எல்லாம் பெறாம ஆர்வ கோளாறால ஒண்ணு செய்ய முடியுமா? இப்ப நம்ம எல்லாம் அருமையா உட்கார்ந்து இப்படி செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அருமையா உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நானும் ரொம்ப சந்தோஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நானே இவ்வளவையும் செய்யறதுன்னா பெரிய கஷ்டம், இத்தனையோ பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அதை ஒருத்தர் அங்க இருந்து செய்து கொண்டு இருக்கிறதுனால நம்மளால இந்த வசதியை அனுபவிக்க முடியுது. இப்ப இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நானே செய்யறேன்னு புறப்பட்டு இருந்தேன்னா இன்னைக்கு கூட்டத்தையே மோசமாக்கி இருப்பேன். ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. இவனுக்கு ஆர்வம் இருந்தது, ஆனா அந்த ஆர்வம் மட்டும் போதவே போதாது, அந்த ஆர்வத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டிய தகுமைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இப்ப ஆரம்பத்துல எங்க போனாங்க, பர்னபாவும் பவுலும் இவனும் சேர்ந்து சைப்ரஸுக்கு போனாங்க, சிப்ரு தீவு. அது ஏன் அங்க போனாங்க? அது பர்னபாவுடைய ஊர், ரொம்ப பேர் அங்க பர்னபாவுக்கு தெரிந்திருந்தது. இவன் உறவுக்காரன் நான் இருந்த மார்க் யோவானுக்கும் ரொம்ப பேரை தெரிந்திருந்தது. ஆகவே அங்க போனதும் அங்க ஊழியம் செய்ததும் ரொம்ப ஈஸியாக இருந்தது, சரிங்களா? ஆனா இவனுக்கு மிஷனரி ஊழியத்தை பத்தி ஒரு சரியான விளக்கம் இருக்கு. அதுல ஏற்படுகின்ற எதிர்ப்புகள், சுவிசேஷத்துக்கு வரப்போகின்ற ஆபத்துகள், அந்த வாழ்க்கையில நம்ம செல்வந்தம்மா வசதியா அம்மா கிட்ட வீட்டுல வளர்ந்தவன் இங்க போனா அந்த மாதிரி எல்லாம் ருசியா சாப்பாடு கிடைக்காது, சமாளிக்க பழகிக்கணும். இப்ப இங்க சிற்புறு தூவுல இருந்து புறஜாதி மக்கள் மத்தியில போக ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சு? அங்க ஏற்பட்ட எதிர்ப்புகள், தொல்லைகள், வசதி குறைவுகள், இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் நான் யோசிக்காம போயிட்டேன். அவன் என்ன செய்தான்? அவனுக்கு இருந்த ஆர்வமும் இல்லாம போயிடுச்சு. அவன் இதுக்கு தயாரே இல்லை, சரியான அதுக்கு தேவையான காரியங்களை அவன் தன்னில் கொண்டிருக்கவில்லை. இப்ப இவங்க இருந்த பர்கே, பொம்பிலியாவின் தலைநகராக பர்பேயில இருந்து எருசலேம் பார்த்தா 390 மைல். அந்த காலத்துல 390 மைல் சாதாரணம் இல்ல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அம்மா கிட்டயே திரும்ப எருசலேமுக்கு போகணும்னு போயே போயிட்டான். ரெண்டு பேர்ட்டையும் அவன் சொல்லவும் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. இவன் ஜான் மார்க் அவங்கள விட்டுட்டு போனது. ஆகவே இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த விட்டு பிரிந்து செய்த காரியம் ரொம்பவும் ஆபத்தான, மிகவும் தவறான ஒரு காரியம். அதுல இருந்து என்ன நமக்கு தெரிகிறது? இவனை நம்ப முடியாது, he is not trustworthy. ஒரு பலவீனமானவன், அவனை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது, அன்ரிலையபிள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியான அவனுடைய குணாதிசயங்களை பல விதத்துல அவன் செய்த காரியத்தின் மூலமா காட்டிட்டான். ஒரு மனுஷன் செய்த காரியம்தான் அவன்கிட்ட என்ன இருக்கு இல்லங்கறதெல்லாம் நமக்கு காட்டும். ஆகவே காமன்டேட்டர்ஸ் எல்லாம் பொதுவாகவே அக்ரி பண்றாங்க, இந்த ஜான் மார்க் அன்னைக்கு செய்தது மிகவும் குற்றமான காரியம், அப்படி செஞ்சிருக்க கூடாது. 17 வருடங்களுக்கு முன் கெத்செமனே தோட்டத்துல செய்த அதே தவறை அவன் இங்க செய்து விட்டான். மேத்யூ ஹென்றி காமன்டேட்டர் என்ன சொல்றாரு இத பத்தின்னு கேளுங்க. யாருமே கலப்பையில கைய போட்டவன் அவன் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி கலப்பையில கைய வச்சிட்டு திரும்பி பார்க்கிறவன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தகுதியானவே இல்லை. யாராவது எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு, அதை எதிர்நோக்குறதுக்கு தயாரா இல்லாதவர்கள், வாழ்க்கையில கஷ்டங்களை தாங்குவதற்கு தயாராக இல்லாதவர்கள் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு தகுதியே இல்லாதவர்கள்னு மேத்யூ ஹென்றி இந்த இடத்துல ஜான் மார்க்கை குறித்து சொல்லி இருக்கிறார். இப்ப அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துக்கு வருவோம். பவுல் இங்க என்ன செய்தார்னு பார்க்கணும். அப்போஸ்தல் 15:37-38 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பர்னபா என்பவன் மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பீலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததுனாலே அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது என்றார். பாத்தீங்களா, இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொன்னது சரிதான், அவருடைய தீர்மானம் சரியானது. ஏன், ஒரு அப்போஸ்தலன் ஒரு காரியத்துல சரியான தீர்மானத்தை எடுக்கணும், ஒரு கிளியர் ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்துல அவசியமாக இருக்கிறது. இப்ப அடே பர்னபா என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல ரெக்கமெண்ட் பண்ணி அதனாலதான் நானே எருசலேம் சர்ச்ல மெம்பராக முடிஞ்சது. பர்னபாவுக்கு என்னோட வயசு கொஞ்சம் கூட, நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்கிற இந்த மாதிரியான உறவு, இந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள் எல்லாம் அந்த நேரத்துல எடுக்க வேண்டிய அந்த தீர்மானத்தை எடுக்க விடாம பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் வந்து அங்க இடையூறா இருந்துடக்கூடாது. இந்த இடத்துல இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சொல்லி யாரையும் தொல்லை பண்ணாம ஒருத்தரையும் எல்லாமே அமைதியா வச்சு ஒரு காரியத்தை செய்யணும்னு அதையும் பவுல் செய்திருக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல பவுல் மார்க்கினுடைய செயல்ல இருந்து பார்த்த பலவீனத்தை, அது எந்த அளவுக்கு ஒரு மிஷனரி ஊழியத்தை பாதிக்குங்கிறத அவர் உதாசீனப்படுத்தி இருக்கவே முடியாது. மாக்கு வந்து அந்த பர்காதி இடத்துல இருந்து அவன் எருசலேமுக்கு போன பொழுது இன்னும் தொடர்ந்து அந்த மிஷனரி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானத்தோட தான் அவன் போனான். அததான் அந்த விட்டு பிரிந்து வார்த்தைகள் சொல்லுகிறது. இந்த இடத்துல பவுலியும் மாக்கியும் நீங்க ஒத்து பார்க்காம இருக்க கூடாது. ஏன், பவுல் ஒரு பலவீனமானவன் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை நம்ம பார்க்கலாம். இஸ் அ மேன் ஆஃப் ஸ்ட்ரென்த். அவனுடைய கேரக்டர், ஆண் குணாதிசயங்கள் எல்லாம் நிரம்பி இருந்தது. எந்த டிசிஷனை எடுத்தாலும் அது ஒரு தீர்மானமான ஒரு டிசிஷனுக்கு வர்ற மனுஷனா பவுல் இருந்தார். மார்க்கினுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இந்த பலவீனத்தை அவனுடைய செயல்ல இருந்து பவுல் தெளிவாக கண்டுகொள்ளக்கூடிய மனுஷனா இருந்தார். இப்ப பவுல் வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸ், தன்னுடைய இமோஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் எடுக்கிற தீர்மானத்துக்கு இடையூறா வரும்படி செய்திருந்தா அவர் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்ய முடியாது. பாத்தீங்களா, ஆகவே மாக்கு இப்ப நம்ம போற மிஷனரி ஊழியத்துக்கு, மறுபடியும் போகிற இரண்டாவது மிஷனரி ஊழியத்துக்கு சரியானவன் இல்ல, அங்க தகுதியானவன் இல்ல என்ற ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு பவுல் வந்தார். அப்படி அந்த தீர்மானத்திற்கு வர்றதுக்கான காரணங்கள் எல்லாம் அங்க தெளிவாக இருந்தது. அப்படி அந்த தீர்மானத்திற்கு பவுல் வந்த பொழுது பர்னபா அதுக்கு ஒத்துக்கல. இப்ப இங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கருத்து வேறுபாடு, ஷார்ப் கண்டென்ஷன் ஆங்கிலத்துல போட்டிருக்கிறது, சரிங்களா, அந்த இடத்துல ஏற்பட்டதாக நம்ம வாசிக்கிறோம். இதுக்காக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மூக்க உடைக்கிட்டாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. ரொம்ப ஜென்டலா, ரொம்ப தாழ்மையோட தான், அதே நேரம் இந்த விஷயத்துல உறுதியா இருந்துட்டாரு பவுல். அத வந்து ஒரு பக்தி விருத்தி உள்ள ஒரு மனுஷன் செய்யற மாதிரி அவர் பர்னபாவுக்கு விளக்கி இருக்கிறார். ஆனாலும் கூட அத பர்னபா ஒத்துக்கல. பவுலை பொறுத்தவரையில இது ஒண்ணு விட்டு கொடுக்கிற காரியம் இல்ல, இது என்னுடைய சொந்த பிரச்சனை இல்ல, கர்த்தருடைய ஊழியம் சம்பந்தமான பிரச்சனை. அந்த ஊழியம் சம்பந்தமான விஷயத்துல இப்படி ஒரு பலவீனமான ஒருவனை போய் நம்ம அது நடந்ததை பார்த்தும் திரும்பவும் இடம் கொடுத்தா அது ஆபத்து என்பது பவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஆகவே பவுல் ரொம்ப தைரியசாலி. இந்த இடத்துல பவுலை நம்ம மோசேய போலவோ யோசுவாவை போலவோ பார்க்கிறோம். மோசேயும் யோசுவாவும் ரொம்ப பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய வேண்டி இருந்த தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க பலவீனர்களா இருந்திருந்தா ரொம்ப ஆபத்தா போயிருக்கும். இந்த இடத்துல பர்னபாவை பார்ப்போம். பர்னபா மாக்கினுடைய சொந்தக்காரன், பர்னபாவை பத்தி ரொம்ப அருமையான காரியங்கள் நம்ம சொல்லலாம். சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், மற்றவங்களை என்கரேஜ் பண்றதுல ரொம்ப பெரியவனா இருந்தான் சரிங்களா. அவன் ஆண்டவரை நேசித்த மனிதன், ஆண்டவர்ல அன்பு காட்டிய மனிதன், பக்தி விருத்தியில் தேர்ந்த மனிதனாக இருந்தார். ஆனா ஒரு ஆணினுடைய குணாதிசயங்கள் என்ற இடத்துல பார்க்கிற பொழுது மார்க்கில காணப்பட்ட அந்த பலவீனம் கொஞ்சம் பர்னபாவிலையும் காணப்பட்டிருக்கு சரிங்களா. பர்னபாவை பத்தி பாக்குற பொழுது சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்னு சொல்ற நேரம் பர்னபா எப்பவுமே ரொம்ப கனிவா மற்றவர்களோட நடந்து கொள்றது. சொல்ற நேரம் அந்த கனிவு அவசியம். அந்த கனிவு ஓவரா போச்சுன்னா நம்ம நல்லது செய்ய முடியாது, நம்ம பிள்ளைகளை உட்பட. கண்டிஷன் பண்ண வேண்டிய நேரத்துல கண்டிஷன் பண்ணணும், கனிவா இருக்க வேண்டிய நேரத்துல கனிவு இருக்கணும். ஆனா இங்க அந்த கனிவாகவே பார்த்து காரியங்கள் செய்கிற பர்னபாவுடைய இயல்பு, அவர் கண்ணை மறைத்து மார்க்கில காணப்பட்ட அந்த ஒரு பெரிய பலவீனத்தை பார்க்க முடியாம செய்து விட்டதுங்களா. ஆகவே இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய பிரச்சனை. பர்னபா பவுலோட இந்த விஷயத்துல ஒத்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டார், எப்படியோ அவனை கூட்டிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல அதுதான் பர்னபா விட்ட இன்னொரு தவறு. பர்னபா கிட்ட இன்னொன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும், இங்க அமைதியா சிந்தித்து கவனத்தோட ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த ஜட்மெண்ட்லயும் பர்னபா தவறு விட்டார். ஏன், மாக்கு சொந்தக்காரன், தான் ஊருக்காரன், அந்த எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய கனிவான மனப்பான்மை இதெல்லாம் வந்து அவர் அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு தடையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க கூடாது. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய காரியங்கள்னு வருகிற பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அன்பு குருடானதுன்னு சொல்லுவோமா இல்லையா, லவ் இஸ் பிளைண்ட். அப்ப மாக்கு மேல பர்னபா வைத்திருந்த அந்த அன்பு மாக்கினுடைய பலவீனத்தை பார்க்க முடியாதபடி அவருடைய கண்களை குருடாக்கியது. ஆகவே இந்த இடத்துல பர்னபா தவறு செய்து விட்டார். இதே தவறு பர்னபா இன்னொரு தடவை செய்திருக்கிறார். பேதுரு, அப்போஸ்தலனான பேதுரு, தான் புரஜாதிக்காரர்களோட ஒழுங்கா இருந்தவன் எருசலேம்ல, பின்னுக்கு அவர்களோட சாப்பிட முடியும், யூதர்களுக்கு பயந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்ன பொழுது பர்னபா கூட அந்த ஹிப்போக்ரசிக்கு தன்னுடைய இருதயத்துல இடம் கொடுத்து ஒத்து போனார்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு இடத்துலயும் கூட மார்க் யோன் மார்க்கினுடைய இடத்துல எடுக்க வேண்டிய தீர்மானத்திலையும் பேதுருவை பற்றிய விஷயத்திலையும் பர்னபா தவறு விட்டுட்டார். இந்த இடத்துல பர்னபாவை பற்றி எந்த அளவுக்கு வேதம் கண்டித்து பேசுகிறது என்பதை கலாத்திய 2:11-13 வரையும் வாசிக்கிற பொழுது நம்ம புரிந்து கொள்ளலாம். மேலும் பேதுரு அந்தியோகுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபுவின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்பே அவன் புறஜாதியாருடன் சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இது பேதுரு. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அதாவது they played hypocrisy in ஆங்கிலத்தில் இருக்கு. அவருடைய மாயத்தினாலே, அவருடைய ஹிப்போக்ரசிக்கு பர்னபாவும் இழுப்புண்டான். He took off with their hypocrisy in ஆங்கிலத்தில் இருக்கு. ஆகவே வேதம் இங்க சொல்லுகிறது ஒரு பர்னபா ஹிப்போக்ரிட்டிக்கலா நடந்துகிட்டான்னு சொல்லு பாத்தீங்களா. ஆனா போல் அவ பவுலை எப்படி பாக்குறோம், பெரிய தைரியசாலி, உண்மை உண்மை, தவறு தவறுங்கிறத தெளிவா பாக்குறவர். இந்த இடத்துல பேதுரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில எந்த விதத்திலையும் குறைவு படாம அந்த குற்றத்தை தெளிவா சுட்டி காட்டி கண்டித்தத நம்ம பாக்குறோம். அதுல இருந்து பவுல் தீர்மானங்கள் எடுக்கிறதுல சலசலப்பு அடையில, வெறும் உணர்ச்சிகளுக்கும் சென்டிமெண்டல் காரியங்களுக்கும் உறவுகளுக்கும் அவன் இடம் கொடுத்தலன்னு பாக்கிறோம். வேத பூர்வமா நடக்கிறதுல பவுல் எப்பவுமே உறுதியாக இருந்திருக்கிறார். ஆகவே இந்த ரெண்டு இடங்களிலும் ஜோன் மார்க்கை பொறுத்த விதத்திலையும் பேதுருவை பொறுத்த விதத்திலையும் பர்னபா மறுபடியும் தவறு செய்து விட்டார். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏற்கனவே இருந்த பலவீனம் தான். அந்த மேன்லினஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆணுக்குரிய குணாதிசயங்கள், தைரியமாக இருப்பது, தீர்மானத்தோடு நடந்து கொள்ளுவது, எதையும் சரிவர நிதானத்தோடு ஆராய்ந்து முடிவெடுப்பது, தேவையற்ற அனாவசிய பயங்களுக்கு இருதயத்துல இடம் கொடுக்காமல் இருப்பது, தைரியசாலியாக, கரேஜ், மேன் ஆஃப் கரேஜ். அவன் யோசுவாவை பார்த்து பி கரேஜஸ் சொல்லி இருக்கிறார் மோசஸ். அந்த மாதிரியாக நடப்பதெல்லாம் ஆண்களுக்கு ரொம்பவும் அவசியமானது, ஒரு விசுவாசிக்கு ரொம்பவும் அவசியமானது. அந்த மாதிரியான ஒரு வலிமையான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு கேரக்டர் குணாதிசயம் இருக்கணும். ஆனா அது மார்க்கில் ரொம்பவே இல்லாம இருந்துச்சு, பர்னபாவிலையும் கொஞ்சம் தொத்தி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம விட்டுட்டு போக முடியாது. இது ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது அப்போஸ்தலர் 15:37-41 வரையும் வாசிக்கிறேன். இது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில் நடந்த இருந்த அந்த விவாதம். அப்பொழுது பர்னபா என்பவன் மாற்றி என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பீலியா நாட்டில் நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடினா, ரொம்ப தப்பு டிரான்ஸ்லேஷன் சரிங்களா, ஷார்ப் கண்டென்ஷன் வேற, கடும் கோபம் வேற. ஆகவே ஒரு சீரியஸான சர்ச்சை, சீரியஸான வாக்குவாதம்னு போடலாம். ஆனா அங்க கோபத்துக்கு அங்க இடமே இல்லை. ரெண்டு பேரும் கிறிஸ்டியன் லீடர்ஸ், அனாவசியத்துக்கு கோபத்தை திணிக்க கூடாது. அந்த மூல கிரேக்கர் வார்த்தையில கோபத்துக்கு அங்க இடமே இல்லை. கடும் சர்ச்சைன்னு மட்டும் வேணா போடலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்பியூட், அதான் ஆங்கிலத்துல இருக்கு. அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் சரிங்களா. பர்னபா மாற்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சிப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். இப்ப இந்த இடத்துல சகோதரராலே என்று 40 இருக்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்துல பிரதரன் இருக்குது. அப்ப ரெக்கமெண்டட் பை தி என்னது, தேவனுடைய கிருபைக்கு சகோதரராலே ஒப்புவிக்கப்பட்டுன்னு சொன்னா, இது சர்ச் அவங்கள கர்த்தருடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணி அர்ப்பணிக்கிறது. ஆகவே இது சகோதரரே என்பது இந்த இடத்துல சபை என்று வாசிக்கணும். அடிக்கடி சகோதரரே என்ற வார்த்தை பிரயோகம், அந்த பிரதரன் என்ற வார்த்தை பிரயோகம் சபையை குறித்தும் புதிய ஏற்பாட்டுல வந்து போகிறத அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல இந்த ரெண்டு பேருக்கும் இந்த இருந்த இந்த கருத்து வேறுபாடு இறுதியில சபைக்கு கொண்டு வரப்பட்டு பர்னபா தன்னுடைய காரணங்களை ஏன் மாற்ற கொண்டு போகணும்னு காரணங்களை சபைக்கு சொல்லி, பவுல் ஏன் அவனை தன்னோடு அழைத்து கொண்டு போகக்கூடியது என்ற காரணங்களையும் சபைக்கு தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த பொழுது சபை என்ன செய்தது என்பதை 40 நாம பார்க்கிறோம். அந்த 40 உள்ளதுல ரெண்டு காரியம் இருக்கு. சபை பவுல் எடுத்த தீர்மானத்தோடு ஒத்து போய் அவன் மார்க்கை விட்டு விட்டு சில்வானுவை தன்னோடு சீலாவை தன்னோடு கூட்டி கொண்டு போவதை ஆதரித்ததுன்னு பார்க்கிறோம் சரிங்களா. அது 40 பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரனே தேவனுடைய திருச்சபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு. அப்ப இந்த செகண்ட் மிஷனரி ஜேர்னிக்கு போல வந்து கமிஷன் பண்ணது இந்த சர்ச். அதோட சர்ச் அக்ரி பண்ணிச்சு பவுலோட, நீ சீலாவை கூட்டிக் கொண்டு போவது எங்களுக்கு முழு சம்மதம். இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு பாக்கணும், பர்னபாவை பத்தி இப்படி ஒண்ணுமே அங்க எழுதப்படல. அவன் ரொம்ப அமைதியா மார்க்கோட தன்னுடைய சொந்த ஊரான சிப்ருவுக்கு போயிட்டார். இதுதான் அந்த கிரேக்க மூலம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. ரெண்டாவது இங்க பார்க்கணும் என்ன சொல்லுது. ரெண்டாவது, பவுல் வந்து தான் ஏற்கனவே தீர்மானித்த அந்த சபைகளை தைரியப்படுத்துகின்ற அந்த காரியத்தை தொடர்ந்து செய்தார். ஏன்னா அதை செய்வதுக்குத்தான் பவுலும் பர்னபாவும் ரொம்ப முன்னாலேயே தீர்மானம் பண்ணி இருந்தாங்க. எங்க பாக்குறோம், 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 36வது வசனம். சில நாளிகளுக்கு பின் பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கின்ற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். அதுக்கு பிறகுதான் இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப அவங்க ஏற்கனவே அவங்க ஊழியம் செய்திருந்த, அவர்கள் எழுப்பி இருந்த அந்த சபைகளை மறுபடியும் விசிட் பண்ணி அவர்களை தைரியப்படுத்துவோம், அந்த காரியத்தை செய்வோம். அவங்க ரெண்டு பேரும் தீர்மானித்தது. இப்ப என்ன நடந்துருச்சு, அந்த காரியத்தை பவுல் சீலாவோடு சேர்ந்து செய்யும்படியாக சபை அனுப்பி வைத்தது. அந்த காரியத்தை செய்வதில் பர்னபாவுக்கு பங்கு இல்லாமல் போய்விட்டது என்பதையும் இந்த பகுதி சொல்லுகிறது. இங்க என்ன பார்க்கிறோம், பவுல் ஏற்கனவே தீர்மானித்திருந்த சபைகளை எல்லாம் விசிட் பண்ணி அவன் என்கரேஜ் பண்ற காரியத்துக்கு சீலாவை தன்னோடு கூட்டிக் கொண்டு சபையினாலே அவருடைய கிருபை ஜெபத்தினாலே ஒப்புவிக்கப்பட்டு அவர் போனார்னு பாக்குறோம். இப்ப டெனிஸ் ஜான்சன் ஒருத்தர் ஒரு ஆக்ஸுக்கு ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் வேலையை ரொம்ப அதிகரிச்சிருக்கிறாரு. அப்படின்னா இதுவரையும் இந்த வேலையை டபுள் ஆக்கி பாதிய பவுலுக்கும் பாதிய பர்னபாவுக்கும் கொடுத்தார்னு எழுதி இருக்கிறாரு. ஆனா அத இந்த வசனத்திலேயே நான் பாக்கலையே, அப்படி ஒண்ணும் இங்க இல்ல. பவுலையும் சீலாவையும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை, சபை செய்த அந்த காரியத்தை பர்னபாவுக்கும் மாற்குவுக்கும் செய்ததாக இந்த பகுதி சொல்லவே இல்லை. அப்ப என்னதான் நம்ம பாக்குறோம், என்னை பொறுத்தவரையில் என்ன இங்க பாக்குறோம்னா, பரிசுத்த ஆவியானவர், இறையாண்மை கொண்ட பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய நோக்கங்களின்படியும் சித்தத்தின்படியும் சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே பரப்பி சபைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர், இதற்கு முன்பாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கொடுத்திருந்த அந்த ரொம்ப முக்கியமான பிரிடாமினன்ட் பிளேஸ் கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த காரியத்தை பவுலுக்கு மட்டுமே தொடர்ந்து செய்யும்படியாக கொடுத்து பர்னபாவை அப்படியே விட்டு விடுகிறார். இந்த வேதத்துல மற்றவர்களை பத்தி நம்ம இப்படி பாக்குறோம். ஆகவே பர்னபா குவாயட்டா அந்த இடத்துல இருந்து ஹி ஸ்லிப்ஸ் அவே. பரிசுத்தாவி வேலை செய்யறது அப்படிதான். இதனால நம்ம பர்னபாவை பத்தி தப்பா நினைக்க கூடாது. அவன் ஒரு விசுவாசி, நல்ல மனிதன். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த ப்ராமினன்ட் பிளேஸ அப்போதிலிருந்து நிறுத்தி கொண்டார். இப்ப பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துக்கு பிறகு நம்ம முழு அப்போஸ்தல நிருபத்திலும் பர்னபாவை பத்தியே வாசிக்கிறது இல்ல. எங்க வந்து பழையபடி பர்னபாவை பத்தி வாசிக்கிறோம் தெரியுமா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல. அவ்வளவு லேட்டா அங்க என்ன வாசிக்கிறோம், பவுல் சொல்றாரு, அல்ல கொரிந்தியர் சபைக்கு ஆலோசனை கொடுக்கிற பவுல் அங்க சொல்றாரு, அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தானா அதிகாரம் இல்லைன்னு கேக்குறார். இப்ப இந்த இடத்துல ஒண்ணு பாக்கணும், பர்னபாவுக்கும் பவுல் இங்க கொரிந்துக்கு ஆலோசனை சொல்ற காரியத்துக்கு எந்த தொடர்புமே இல்லை. அவர் பர்னபாவை கொண்டாந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம எனக்கு வேலை செய்யாம இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாமே. பேதுருவுக்கு எனக்கும் அப்படி இல்லையான்னு சொல்லி இருந்திருக்கலாமே. ஏன்னா நாங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா பர்னபாவை ஏன் இங்க கொண்டு வரணும், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பவுல் பர்னபாவினுடைய பெயரை சொல்லும்படியாக வைத்து நமக்கு என்ன சொல்லுகிறார், பர்னபாவை பத்தி நம்ம தவறா நினைச்சிடக்கூடாது. ஒரு பிரிடாமினன்ட் ஊழியத்தை தொடர்ந்து பர்னபாவினுடைய பலவீனத்தினால அவர்கிட்ட இருந்து அகற்றி கொண்ட பரிசுத்த ஆவியானவர், பர்னபா இன்னும் நல்ல மனிதன் தான், விசுவாசி தான் என்பதை பவுலினுடைய வாயின் மூலமாகவே சொல்ல வைக்கிறத இங்க பாக்குறோம். பரிசுத்தவானாக நல்லவனாக இருந்த அந்த பர்னபாவினுடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இல்லாம இருக்குல்ல. முக்கியமா ஊழியத்துல இருக்க வேண்டிய ஒரு தைரிய நிதானம் கொஞ்சம் குறைவா தான் இருந்திருக்கிறது. அதுக்காக அவன் ஒரு சத்திய விலகல்காரனாக, ஒரு அப்பாஸ்டேட்டாக, ஒரு தேமாவை போலவோ யூதாசை போலவோ போய்விடவில்லை என்பதை பவுலனுடைய வாயின் மூலமாக பரிசுத்தாவியானவர் நமக்கு காட்டுகிறார். இந்த இடத்துல பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த சர்ச்சையை பத்தியும் ரொம்ப பேர் தவறெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த விதத்திலும் இந்த சந்தர்ப்பத்தை வைத்து ஒரு எக்ஸிஜெட்டிக்கலா ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒத்தே வராது. இருந்தாலும் அது சொல்லிடுறேன். ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை எதை காட்டுகிறது என்றால் சபையில பிரச்சனை வரலாங்கிறத இது காட்டுகிறது. அப்படி வந்தாதான் இந்த ஆண்டவர் இன்னும் சபையை ஆசீர்வதிக்கலாமா. இதை எப்படி பார்த்தாங்க, ரெண்டு பேரும் தனியா தனியா ஊழியத்துக்கு போன மாதிரி ஒரு கற்பனையை செஞ்சுக்கிட்டு பிரிவினை வராம இருந்திருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்னு ஒரு கற்பனை, அது ரொம்ப தப்பு. இன்னொருத்த சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, ரொம்பவும் கனிவான இருதயத்தை கொண்ட பர்னபா செய்ததுதான் சரி, ஆனா அந்த திமிர் பிடித்து தலை வீக்கம் கொண்டிருந்த பவுல் செய்தது தவறு. ஏன்னா பவுல் ரொம்ப அதிரடியா எல்லாம் பேசுறத வச்சு பவுல் வந்து கொஞ்சம் அதிகார வெறி குடிச்சவன், இந்த பர்னபா அப்படி இல்லைன்னு பார்த்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. மூணாவது ஒரு விளக்கம், ரெண்டு பேரும் செஞ்சது தப்புதான், இவன் பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனும் பாவம் செஞ்சிடறான். இப்ப இந்த மூணுக்குமே இந்த பகுதிக்கு இடமே இல்ல, இதெல்லாம் வெறும் ஊகமும் கற்பனையும் தான். ஆனா அந்த பகுதியை சரியாக வாசித்து பார்க்கிற பொழுது நமக்கு அது தெளிவாக தெரிகிறது, ஆண்டவர் ஆவியானவர் இந்த மனிதர்களிலே என்ன செய்கிறார். இப்ப ரெண்டே ரெண்டு பயன்பாட்டோடு இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலாவது யோன் மார்க்க பத்தி பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். என்ன பாக்குறோம், அதாவது சபையில லீடர்ஷிப் பதவியில வர்றவங்க, அவன் பாஸ்டரா இருந்தாலும் சரி, உதவிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாம வேற பொறுப்புகளை நம்ம கொடுத்தாலும் இந்த ஆண்களுக்குரிய அந்த இருக்க வேண்டிய குணநலன்களை அவங்க கொண்டிருக்கணும் பாத்தீங்களா. ஏன்னா இந்த மாதிரி தலைமை பதவி பொறுப்பை எல்லாம் எடுத்து செய்யறவன் பலவீனமானவர்களா இருந்த கூட, அப்படி அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தா அது ரொம்ப ஆபத்து, அது சபைக்கு ஆபத்து. அவங்களுடைய பலவீனம், அவங்களுடைய நிதானம் தவறி நடந்து கொள்ளுகின்ற காரியங்கள் எல்லாமே உதவி செய்யாம போயிடும், சபைக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விட்டுரும். ஆகவே அது அந்த மாதிரி ஒரு பலவீனங்கள் நம்ம இருக்கக்கூடாது. சபை போதகர்லாம் இருக்கிறவங்க, உங்களுக்கு சபையில இருக்கிற விசுவாசிகளான ஆண்கள் இந்த மாதிரி பலவீனங்கள் குறைகள் இருந்தா அமைதியோடு கனிவோடு அவர்களோட பேசி அதெல்லாம் திருத்தி அந்த ஆண் குணாதிசயங்களை அவர்கள் வளர்த்து கொள்றதுக்கு நம்ம உதவும். இல்லையோ சபைக்கு ஆபத்து. ஏன்னா இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நடக்கிறவங்க, இமோஷன்ஸுக்கு இடம் கொடுத்துடுறவங்க, உறவை பாக்குறவங்க, சத்தியத்தை தெளிவா நிதானத்தோடு பார்க்க தவறுகிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கிற ஒரு எவ்வளவு சீரியஸ்னஸ் அதுல இருக்குங்கிறதெல்லாம் கவனிக்க தவறுகிறவர்கள் இந்த மாதிரி போலவோ அல்லது பர்னபாவை போலவோ நடந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இரண்டாவது, நாம எல்லாமே நம்ம இருக்க வேண்டிய நிலையில இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையால மட்டும்தான் முடியும். இஸ் ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ். உண்மைதான், நம்ம ஆண்களா இருக்கணும், ஆண் குணாதிசயங்கள் நமக்கு இருக்கணும், அதெல்லாம் குறைபாடு இருக்கக்கூடாது. நம்ம பூரணமாக 100% பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஆனா ஒரு ஆண்களுக்கு இருக்க வேண்டிய அந்த மேன்லினஸ் அந்த குணத்துல எல்லாம் குறைபாடு இருந்தா அது நம்ம மட்டும் இல்ல, குடும்பத்தை பாதிக்கும், சபைய பாதிக்கும், உலகத்தை பாதிக்கும். நம்ம சமுதாயத்துல அது ரொம்பவுமே அந்த வீக்னஸ் இருக்குது. அப்ப நம்ம அந்த வீக்னஸ் நம்ம தான் திருத்திக்கணும். எப்படி திருத்த முடியும், கிருபையின் மூலமாக. தேவனுடைய வார்த்தையை பார்க்கிற பொழுது அது நிதானத்தை பத்தி பேசுகிறது, தெளிவாக பேசுகிறது. நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும், தைரியசாலியாக இருக்கணும், எதுக்கும் பயப்படாதவர்களாக இருக்கணும், தேவையில்லாத உலக பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது இருதயத்துல. ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும், இருந்த பொழுதும் நம்ம யோசுவாவை போல ஒரு கரேஜஸா தைரியசாலிகளா இருக்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவட்ட ஜெபித்து கேட்டு அவருடைய கிருபையை அதிகமாக பெற்றுக்கொண்டு நம்மள இருந்து தீர்த்துக்க பார்க்கணும். நான் வாலிபர்களை பார்க்கிறேன், தங்க பலவீனங்களை அவங்க பார்க்க மறுக்கிறாங்க. நம்ம இனத்துல அது கூடவே இருக்குது. நீங்க உங்க பலவீனத்தை நீங்களே பார்க்க மறுத்தா அது நிச்சயமா நீ திருமணமான உன்னுடைய குடும்பத்தை பாதிக்கும், உன் பிள்ளைகளும் ஒன்ன போலயே தான் வருவாங்க. அது தேவையான யோசிச்சு பாருங்க. நம்ம திருத்திக்கிட்டா, நம்ம தைரியசாலிகளாக இருந்தா நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்கலாம், சரியான காரியங்களை செய்ய வைக்கலாம். அனாவசியத்துக்கு ஜான் மார்க் மாதிரி அம்மா புள்ளன்னு பேர் வாங்காதீங்க. ரொம்ப அம்மாக்கள் நல்லா தான் செய்வாங்க, இருந்த பொழுதும் அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் அம்மா கொடுத்துட முடியாது. அதனால நம்ம மதர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை. பெண் பிள்ளைங்களை அப்படி வளர்த்துருங்க பரவாயில்ல, ஏன்னா ஆண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய பதவிக்கு ஆண்டவர் பெண் பிள்ளைகள் செய்யும்படியா எதிர்பார்க்கு. அது உங்களுடைய குறைகளை உங்க போதகர்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுகிற பொழுது, உங்களுடைய நல்ல நண்பர்கள் சுட்டி காட்டுகிற பொழுது, அதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம கணக்கெடுக்காம நடந்துக்க கூடாது. அது உங்களுக்கு தான் பின்னுக்கு சரியில்லை. அதுவும் நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தா தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாகவே தர்றேன்னு சொல்லி இருக்கிறார். அவர் அள்ளி அள்ளி கொற்றேன்னு சொல்லி இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவர் தேவன். நம்ம குறைய நம்ம பார்த்து, ஆண்டவரே இது எனக்கு பிடிக்கல, ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களுக்கு தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு இதெல்லாம் தடையா வந்துருது, ஆண்டவரே இதை திருத்திக்கு எனக்கு வல்லமையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு இருக்கிற பொழுது நம்மர் அவருக்கு எதை செய்ய மாட்டார்னு கேட்டுப்பாரு. நிச்சயமா திமோத்தேயு அதே போல தனக்கு இருக்கிற கொனையை உணர்ந்து தன்னை திருத்தி கொண்டவன். இல்லாவிட்டால் அவன் ஒரு காலமும் எபேசிய சபைக்கு போதகனா வந்திருக்க மாட்டாரு, பவுலும் அதுக்கு இடம் கொடுத்திருக்கவே மாட்டார். பாத்தீங்களா, ஆகவே நம்ம குறைகளை மாத்திக்கணும், நம்முடைய குணங்களை சரியானபடி ஒரு ஆண்களுக்குரிய விசுவாசிக்குரிய நல்ல குணங்களா இருக்கிறதா பார்த்துக்கணும். அது நம்முடைய தேவனுடைய ஊழியத்துக்கும் சபைக்கும் நம்முடைய பலவீனங்கள் இடையூறா வந்துவிடக்கூடாது. நம்ம பலம் உள்ளவர்களாக, தைரியசாலிகளாக, மெய்யான விசுவாசிகளாக, ஆண்களுக்குரிய அந்த மேன்லினஸ் எல்லாம் கொண்டு நடந்தா குடும்பம் நல்லா இருக்கும், சபை நல்லா இருக்கும். அப்படியான ஆண்கள் தான் இன்னைக்கு தேவை. ஜான் மார்க் அவனை பத்தி என்ன பாக்குறோம், பயனற்றவனா இருந்திருக்கான், பயனற்றவனா இருந்திருக்கான். பவுல் மட்டும் தன்னுடைய கால ஒத்த கால நின்னு இவனை கூட்டிக்கிட்டு போக கூடாதுன்னு தீர்மானமா சொல்லி இருக்காட்டி, அவன் ஒருவனால அதுக்கு பின்னுக்கு நடந்த ஊழியங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பாதிப்பு ஏற்படாம பரிசுத்தாவி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டாரா இல்லையா? அந்த நேரத்துல அவன் பயனற்றவன் தான். ஆனா அடுத்த முறை நம்ம சந்திக்கிற பொழுது எந்த விதத்துல அவன் பயனுள்ளவள் ஆனான், பயனுள்ளவன் ஆனான்றத நம்ம பார்க்க போகிறோம். அவன் கதை இதோட முடிஞ்சிடல, அதை தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த மாலை இந்த காலை நேரத்துல நீர்தாமே எங்களோடு பேசி யோவான் மார்க்கினுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாட்டை உணர்த்தி இருக்கிறீர். சரியான விதத்தை வேதத்திலே அதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான பார்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையும் கூட அது ஒரு அடிதடி அல்ல, ஒரு கர்த்தருடைய ஊழியம் சம்பந்தமாக ஏற்பட்ட அவசியமான ஒரு காரியம் என்பதையும் அதிலிருந்து நடந்த காரியங்களையும் விளக்கி இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் அதிகமாகவே எங்களை உம் கிருபையின் மூலமாக எங்களை போஷித்து வருகிறீர், சத்தியத்திலே வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து எங்களோடு இருந்த இந்த ஓய்வு நாளிலே நாம் எங்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கவும், மறுபடியும் ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய சத்தியத்தை கேட்கவும், இது பெரிதும் கிருபை பாராட்டி எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.